Praise the Lord, we are glad that we can meet again so freely without any problem.
எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நாம் விடுதலையாய் சந்திக்கும்படியாய் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டபடினாலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
In days when there are problems all around, we are thankful that God has controlled the circumstances so that we can have peace.
கடந்த நாட்களிலே பல இடங்களிலே பிரச்சனைகள் வந்த பொழுது தேவனே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறவராக இருந்து நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
We praise the Lord for that.
அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
God's people must be like the light in the darkness of the world.
இந்த உலகத்தின் இருளிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும்.
That means the difference between us and the rest of the world must be as great as the difference between light and darkness.
ஒளிக்கும் இருளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அந்த அளவாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கும் மற்ற உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்க வேண்டும்.
In every area,
ஒவ்வொரு பகுதியிலையும்
we are thinking of Romans 14:17.
ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்தை நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
The kingdom of God is not eating and drinking but righteousness and peace and joy in the Holy Spirit.
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது.
Just think of these three areas.
இந்த மூன்று பகுதிகளை மட்டும் எண்ணி பாருங்கள்.
First of all, it speaks about eating and drinking.
முதலாவது புசிப்பும் குடிப்பும் என்கிற காரியத்தை குறித்து வாசிக்கிறோம்.
And then it says the kingdom of God has nothing to do with these earthly things.
அதற்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல என்று நாம் பார்க்கிறோம்.
In earthly matters we may eat the same food and drink the same thing as a lot of people in the world.
பூமிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது இந்த உலகத்திலே மற்ற அநேக மக்களைப் போல நாமும் சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம்.
We live in the same type of houses etc.
அதே விதமான வீடுகளிலே நாமும் குடியிருக்கிறோம்.
We wear the same type of clothes.
அவர்கள் ஆடை அணிகிற விதமாகவே நாமும் ஆடை அணிகிறோம்.
In earthly things we look very much like the people in the world.
பூமிக்குரிய விஷயம் என்று வரும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களைப் போலவே நாமும் இருக்கிறோம்.
But inwardly and in the way we live our life,
உள்ளான வாழ்க்கையிலும் நாம் வாழ்கிற விதத்திலும்,
in righteousness there must be as much difference between us and the world as light and darkness.
நீதி என்று வரும்பொழுது ஒளிக்கும் இருளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அந்த அளவாக நம்முடைய நீதிக்கும் அவருடைய நீதிக்கும் வித்தியாசம் இருக்கு.
You know there are many people in the world who are very righteous.
உலகத்தில் அநேக மக்கள் நீதிமான்களாய் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
I know many non-Christians who don't cheat, don't tell lies.
பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய, ஏமாற்றாமல் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர் இல்லாதவர்களை நான் அறிவேன்.
So and then I know Christians who tell lies.
அதே சமயத்திலே பொய் சொல்லுகிற கிறிஸ்தவர்களை நான் நடந்திருக்கிறேன்.
So those non-Christians have got more light than these Christians who tell lies.
ஆகவே அங்கே பொய் சொல்லுகிற கிறிஸ்தவர்களை காட்டிலும் பொய் சொல்லாத கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் ஒளியாக இருக்கிறார்கள்.
But it shouldn't be like that.
ஆனால் அப்படி இருக்கக்கூடாது காரியம்.
You know when Jesus was on earth also there were some very religious people.
இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுதும் சில மத சம்பந்தமான மக்கள் இருந்தார்கள்.
They were not born again.
அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை.
They were non-Christians.
அவர்கள் கிறிஸ்தவர் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
But they were very upright in many external matters.
ஆனால் பல வெளியரங்கமான காரியங்களிலே அவர்கள் நேர்மை உள்ளவர்களாக இருந்தார்கள்.
They were called Pharisees.
அவர்களை பரிசேயர்கள் என்று நாம் அழைக்கிறோம்.
Jesus gave a certificate about them.
இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுத்தார்.
Good certificate.
மிகவும் நல்ல ஒரு சாட்சி.
Two good certificates.
இரண்டு நல்ல சாட்சிகள் அவரை குறித்து.
Matthew 23
மத்தேயு 23 அதிகாரம்.
He said,
அவர் சொல்கிறார்,
to his disciples,
தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்கிறார்,
verse 2 and 3
இரண்டு மூன்று வசனங்கள்,
the Pharisees are sitting in the chair of Moses.
பரிசேயர் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள்.
Whatever they tell you to do, do.
அவர்கள் கை கொண்டு முடியாது உங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்யுங்கள்.
Now Jesus will not tell us to do everything that people of other religions teach us.
மற்ற மதத்திலே உள்ளவர்கள் நமக்கு போதிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் கைக்கொள்ளுங்கள் என்று இயேசு ஒரு காலம் சொல்ல மாட்டார்.
But here
ஆனால் இங்கே
he said the Pharisees their doctrine is right whatever they tell you to do you can do
பரிசேயருடைய உபதேசம் நேர்த்தியானது நேர்மையானது அவர் உங்களுக்கு என்ன சொல்ல சொல்கிறார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள்
there were some other people in those days called the Sadducees their teaching was wrong
சதுசேயர் என்று அழைக்கப்படுகிற இன்னொரு சாரார் அந்த நாட்டில் இருந்தார்கள் அவருடைய போதனை தவறாக இருந்தது
so Jesus wouldn't say that about them
ஆகவே சதுசேயரை குறித்து அப்படி சொல்ல மாட்டார்
but today also there are some cult groups like Jehovah's Witnesses who teach wrong things
இன்றைக்கும் யெகோவா சாட்சிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியதன கல்ட் குழுவினர் இருக்கிறார்கள் அவர்கள் தவறான போதனை போதிக்கிறார்கள்
Jesus won't say do what they say
இயேசு அப்படிப்பட்ட யெகோவா சாட்சிகளை பார்த்து அவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்ல மாட்டார்
the Pharisees he said whatever they tell you to do do that means their doctrine is right
பரிசேயர்கள் எதை செய்ய சொல்கிறார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார் அதன் பொருள் என்னவென்றால் அவருடைய உபதேசம் சரியானதா இருக்கிறது
see Jesus himself gives a certificate your doctrine is right
இவருடைய உபதேசம் சரியானது என்று இயேசுவே நற்சாட்சி கொடுக்கிறார்
second good certificate
இரண்டாவது நற்சாட்சி
verse 25
25ஆம் வசனம்
the middle you clean the outside of the cup and the dish
நீங்கள் போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள்
that means their outer life was clean
அவருடைய பொருள் என்ன அவருடைய வெளியரங்கமான வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறது
they were not committing adultery they were not stealing
அவர்கள் விபச்சாரம் செய்வதில்லை அவர்கள் திருடுவதில்லை
so today also if your doctrine is right and your outer life is clean you're only like a Pharisee
ஆகவே இன்றைக்கும் கூட உங்களுடைய உபதேசம் சரியான உபதேசமாய் இருக்கிறது என்று சொன்னாலும் வெளியரங்கமான வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறது என்று சொன்னாலும் நீங்கள் பரிசேயரைப் போலதான் இருக்கிறீர்கள்
many many believers in our churches are happy oh I've got the right doctrine my external life is good
நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அநேக சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய உபதேசம் நேர்த்தியாக இருக்கிறது தங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கை நேர்த்தியாக இருக்கிறது என்பதனாலே சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்
but see these two verses we just read
இப்பொழுது நாம் வாசித்த இந்த இரண்டு வசனங்களை பாருங்கள்
that does not prove that we are better than those Pharisees
ஆகவே இதை வாசித்ததின் அடிப்படையிலே நாம் பரிசேயர்களை காட்டில் மேன்மையானவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கிறது
but Jesus said in Matthew 5 and verse 20
ஆனால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார்
your righteousness must be more than that of the Pharisees if you want to enter the kingdom of heaven
பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்கிறார்
we need to understand one big difference between old covenant and new covenant
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்
god made an old covenant with israel and it related entirely to a kingdom of earth
தேவன் பழைய உடன்படிக்கை இஸ்ரேல் மக்களோடு கூட அவர் செய்தார் அது முற்றிலுமாய் இந்த பூமிக்குரியதா இருந்தது
they were promised an earthly land
அவர்களுக்கு பூமிக்குரிய தேசம் வாக்களிக்கப்பட்டது
in canaan
கானான் தேசம்
earthly riches
பூமிக்குரிய ஐஸ்வரியம்
physical health
சரீர ஆரோக்கியம்
prosperity in your business
அவருடைய தொழிலிலே செழிப்பு
and many children
அநேக பிள்ளைகளை பெறுவார்கள்
many earthly blessings
இப்படி போன்ற அநேக பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்
and for that they had to have an externally good righteousness
இதற்காக அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வெளியரங்கமான ஒரு நீதி அவர்களுக்கு இருக்க வேண்டும்
like the 10 commandments
10 கற்பனைகள்
keeping that
அதை கைக்கொள்வது
but now he is talking about the kingdom of heaven
ஆனால் இப்பொழுதோ அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார்
and in the new covenant
புது உடன்படிக்கையிலே
he has not told us that we will get a lot of property on this earth
இந்த பூமியிலே உங்களுக்கு நிறைய சொத்து கிடைக்கும் என்று அவர் வாக்கு பண்ணவில்லை
he has said in Matthew 5 verse 5 that if you are meek one day you'll inherit the whole earth
மத்தேயு 5:5 லே இயேசு சொல்கிறார் நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாளிலே பூமியை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள்
but that is in the future
அது எதிர்காலத்தில் வரக்கூடிய காரியம்
but right now
இப்பொழுது
he has not promised us property
அவர் பூமிக்குரிய சொத்தை நமக்கு வாக்களிக்கவில்லை
he has not promised us wealth
அவர் ஐஸ்வரியத்தையும் வளத்தையும் நமக்கு வாக்களிக்கவில்லை
jesus himself was poor
இயேசுவே அவர் ஒரு ஏழையாக இருந்தார்
and all the apostles were poor
எல்லா அப்போஸ்தலர்களும் ஏழைகளாக இருந்தார்கள்
Don't be fooled by all the rich pastors today who collect money from poor people.
பணக்கார பாஸ்டர்மார்கள் ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை வாங்குவதற்கு போதிக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நீங்கள் நம்பிவிட வேண்டாம், ஏமாந்து போய்விட வேண்டாம்.
I mean, I don't mind somebody being rich if he has done his own work and earned his own money.
ஒரு ஊழியக்காரர் ராவராகவே வேலை செய்து அதன் மூலமாய் பணக்காரராய் ஆகியிருந்தால் அதை குறித்து நான் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை.
But to collect money from poor people and say I have become rich.
ஆனால் ஏழை மக்களிடத்திலிருந்து காணிக்கை என்கிற பெயரிலே பணத்தை வசூல் செய்து பணக்காரனாய் மாறுவது என்பது தேவனுக்கு அவர் கணக்கு கொடுக்கிறார்.
That is like the money changers in the temple whom Jesus would drive out even today.
தேவாலயத்திலே இயேசு காசுக்காரர்களை எல்லாம் விரட்டி அடித்தாரே, அதே போன்ற மக்கள் இன்றைக்கும் இயேசு அவர்கள் விரட்டி அடிப்பார்.
Promise in the new covenant is a kingdom in heaven.
புது உடன்படிக்கையிலே நம்முடைய வாக்குத்தத்தம் பரலோக ராஜ்யம்.
Not physical health but spiritual health.
சரீர ஆரோக்கியம் அல்ல, ஆவிக்குரிய ஆரோக்கியம்.
When we have spiritual health it will affect our body also.
நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியம் இருக்குமேயானால் அது நம்முடைய சரீரத்திற்கும் அது சரீரத்தையும் தாக்கும்.
We will be physically healthy.
சரீர பிரகாரமாகவும் நாம் ஆரோக்கியமாக இருப்போம்.
God has not promised that we will never have any sickness.
ஆனால் நமக்கு வியாதியே வராது என்று சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கவில்லை.
In the same way God has not promised that we will make a lot of money.
அதே விதமாக நிறைய பணத்தை நீ சம்பாதிப்பாய் என்றும் அவர் வாக்களிக்கவில்லை.
Or that you'll have many physical children.
அல்லது சரீரப்பிரகாரமாக உனக்கு அநேக குழந்தைகள் பிறக்கும் என்றும் அவர் வாக்களிக்கவில்லை.
Some godly people have no children.
சில தேவபக்தியுள்ள மக்களுக்கு பிள்ளைகள் இல்லாத இருக்கிறது.
But we will have spiritual children many.
ஆனாலும் உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் அநேகர் இருப்பார்கள்.
A lot of spiritual riches.
அநேக ஆவிக்குரிய வளங்கள்.
So everything material in the old covenant is spiritual in the new covenant.
அவே பழைய உடன்படிக்கையிலே பூமிக்குரிய காரியங்கள், பொருளாதார காரியங்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையின் கீழே ஆவிக்குரிய காரியங்களாய் இருக்கிறது.
The old covenant was related to external things. The new covenant relates to inward things.
பழைய உடன்படிக்கை என்பது வெளியரங்கமான காரியங்களை சம்பந்தப்படுத்தியதாய் இருக்கிறது. புது உடன்படிக்கையினுடைய காரியங்கள் உள்ளான வாழ்க்கைக்கு பொருத்தமுள்ளதாய் இருக்கிறது.
In Romans 14:17 we read about the kingdom of God.
ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் என்பதை குறித்து வாசிக்கிறோம்.
That is the same as the kingdom of heaven.
அது பரலோக ராஜ்யம் என்பதும் ஒன்றுதான்.
What is the difference between that and the earthly kingdom that Israel was promised?
இந்த ராஜ்யத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்?
What is the difference between the old covenant and the new covenant?
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்?
Let me tell you two words.
நான் இரண்டு வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன்.
Please remember these two words and you will see the difference between old covenant and kingdom of God.
இந்த இரண்டு வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொண்டால் நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள முடியும்.
First word is inward.
முதலாவது வார்த்தை உள்ளான.
Old covenant was outward.
பழைய உடன்படிக்கை என்பது வெளியரங்கமான.
Outward righteousness was old covenant.
பழைய உடன்படிக்கை என்பது வெளியரங்கமான ஒரு நீதி.
Inward righteousness is new covenant.
புது உடன்படிக்கையிலே உள்ளான நீதி.
Outward prosperity in the old covenant, inward prosperity is the new covenant.
வெளிப்பிரகாரமான ஒரு செழிப்பு என்பது பழைய உடன்படிக்கை சம்பந்தப்பட்டதாகும். உள்ளரங்கமான உள்ளான வாழ்விலே ஒரு செழிப்பு என்பது புதிய உடன்படிக்கைக்கு சம்பந்தப்பட்டதாகும்.
Outward health in the old covenant, inward health in the new covenant.
வெளிரங்கமான ஆரோக்கியம் என்பது பழைய உடன்படிக்கை, உள்ளான ஆரோக்கியம் என்பது புது உடன்படிக்கை வாழ்க்கை.
Freedom from sickness, which is an outward thing in the old covenant. Freedom from sin, which is inward in the new covenant.
பழைய உடன்படிக்கையிலே வியாதியிலிருந்து விடுதலை, ஆனால் புதிய உடன்படிக்கையிலே உள்ளாக காணப்படக்கூடிய பாவத்திலிருந்து விடுதலை.
They had an outward temple in Jerusalem, now inward temple in the new covenant.
எருசலேமிலே அவர்களுக்கு வெளியரங்கமான ஒரு தேவாலயம் இருந்தது, புதிய உடன்படிக்கையிலே உள்ளாக நாமே அந்த ஆலயமாய் இருக்கிறோம்.
Those priests dressed with special outward clothes in the old covenant, in the new covenant we have an inward dress of holiness.
பழைய உடன்படிக்கையிலே அந்த ஆசாரியர்களுக்கு வெளியரங்கமான ஆடை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே நமக்கு உள்ளான பரிசுத்தம் என்கிற உள் ஆடை அழகு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
So don't glory in anything outward.
ஆகவே வெளியரங்கமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம்.
That is a Old Testament glory.
அது பழைய ஏற்பாட்டின் மகிமை.
The size of your meeting hall or your building, your house which you have built.
நீங்கள் சபை கொடுக்கிற அந்த கட்டடத்தினுடைய அளவு, அல்லது நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வீட்டினுடைய அளவு.
That's why Jesus was born in a cow shed.
ஆகவே தான் இயேசு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார்.
And he died as a criminal on a cross.
ஒரு சிலுவையிலே ஒரு குற்றவாளியைப் போல அவர் மரித்தார்.
He started in a cow shed and ended on a cross.
அவர் மாட்டுத் தொழுவத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார்.
To teach us these outward things don't have any value.
இந்த வெளியரங்கமான காரியங்களுக்கு எதுவும் அது விலை போகாது என்பதை நமக்கு போதிப்பதற்காக.
So whenever a Christian glories in something outward, he is going back to the old covenant.
எப்பொழுதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் வெளியரங்கமான காரியத்திலே மேன்மை பாராட்டிக் கொள்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் பழைய உடன்படிக்கைக்குள்ளாய் செல்கிறான்.
Outward righteousness is good.
வெளியரங்கமான நீதி நல்லதுதான்.
But it must be backed up with an inward righteousness.
ஆனால் அது உள்ளான நீதியானாலே அது தாங்கப்பட்டிருக்க வேண்டும்.
Outward righteousness is like a building.
வெளியரங்கமான நீதி என்பது ஒரு கட்டடத்தை போல.
Inward righteousness is like the foundation.
உள்ளான நீதி என்பது அஸ்திவாரத்தை போல.
If this building had no foundation,
இந்த கட்டடத்திற்கு அஸ்திவாரமே இல்லை என்றால்,
I wouldn't like to stand here because I don't know when it will collapse.
எப்பொழுது இடிந்து விழும் என்று தெரியாதபடியாலே நான் இங்கே நிற்க விரும்புவதில்லை.
The foolish man had no foundation.
புத்தியீனமான மனிதனுக்கு அவன் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே இல்லை.
But he had a big building.
ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கட்டடம் இருக்கிறது.
Lot of outward righteousness.
நிறைய வெளியரங்கமான நீதி.
Underneath the ground in the hidden part nothing.
மறைவான பகுதி கீழே உள்ள காரியத்திலே ஒன்றுமே இல்லை.
If all your righteousness is on the outside,
உங்களுடைய நீதி எல்லாம் வெளியரங்கமாய் காணப்படக்கூடியதாகவே மட்டும் இருந்தால்,
and your thoughts are impure,
உங்களுடைய சிந்தையிலே அசுத்தம் காணப்பட்டால்,
the way you live with your husband and wife at home is bad,
நீங்கள் மனைவியோடு கணவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை மிகவும் மோசமானதா இருந்தால்,
you're a Pharisee,
நீ ஒரு பரிசேயன்.
And Jesus said Matthew 5:20, your righteousness must be more than the Pharisees to enter God's kingdom.
மத்தேயு 5:20 உன்னுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமானதா இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய் என்று சொல்கிறார்.
When we have an outward righteousness, it is to impress men.
நமக்கு வெளியரங்கமான ஒரு நீதி இருக்கும் என்று சொன்னால் அதை மக்களை கவர்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு நீதி.
When we have an inward righteousness, we are trying to please God.
உள்ளான ஒரு நீதி இருக்கும் என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்த முடியாய் நாம் முயற்சிக்கிறோம்.
See, your thoughts are such a private area.
உங்களுடைய சிந்தை வாழ்க்கை என்பது அந்தரங்கமான ஒரு பகுதி.
Even if you've been married for 50 years, your wife cannot know what you're thinking.
திருமணமாகி உங்களுக்கு 50 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பதை உங்கள் மனைவி அறிய முடியாது.
You can be impure in your thinking.
உங்களுடைய சிந்தையிலே அசுத்தம் காணப்படலாம்.
And be very upright on the outside.
ஆனால் வெளியரங்கமாய் பார்ப்பதற்கு நீதியுள்ள ஒரு மனிதனை போல இருக்கலாம்.
That is not the righteousness of the kingdom of God.
அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி அல்ல.
That is not what we read in Romans 14:17.
Romans 14:17 la na vaasikkira neediyanadu indha neediya alla.
That outward righteousness is fit for the Old Testament.
வெளியரங்கமான நீதியானது பழைய உடன்படிக்கைக்கு தான் அது தகும்.
Before Jesus Christ came,
இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக,
before the Holy Spirit came,
பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக,
and if you are satisfied with that,
அதோடு கூட மட்டுமே நீங்கள் திருப்திப்பட்டவர்களா இருந்தால்,
let me tell you, according to Matthew 5:20, I don't know whether you will enter the kingdom of heaven.
மத்தேயு 5:20 அடிப்படையில் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பீர்களா இல்லையா எனக்கு தெரியாது.
You may say you pray, you fast and you give money for God's work.
நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், தேவனுடைய ஊழியத்திற்கு பணம் கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம்.
Do you know that the Pharisees fasted more than you?
உங்களை காட்டிலும் அதிகமாக பரிசேயர்கள் உபவாசித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
They prayed more than you, they gave more than you.
உங்களை காட்டிலும் அதிகமாக ஜெபித்தார்கள், உங்களை காட்டிலும் அதிகமாக கொடுத்தார்கள்.
That is all external.
இவெல்லாம் வெளியரங்கமான காரியம்.
Don't glory in anything external.
வெளியரங்கமான எந்த ஒரு காரியத்திலேயும் நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம்.
Not even in the size of your church.
உங்கள் சபையினுடைய அளவை குறித்தும் கூட நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம்.
Today many people glory number of people in our church.
எங்களுடைய சபையில் எவ்வளவு பேர் வருகிறார்கள் பாருங்கள் என்று சொல்லி அதிலே அநேகர் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
If you went to Jesus.
இயேசுவினிடத்தில் நீங்கள் செல்வீர்களானால்,
say Lord, how many people in your church?
ஆண்டவரே, உம்முடைய சபையிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
12 and one of them is a hypocrite.
12 பேர் தான், அதிலே ஒருவன் மாயமாலக்காரன்.
See how Jesus himself would say about the state of his church.
தம்முடைய சபையினுடைய நிலையை குறித்து இயேசுவே எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள்.
His church was a very small church.
அவருடைய சபை மிகவும் சிறிய சபை.
And his church was not absolutely perfect. One was a hypocrite.
அவருடைய சபை பூரணமான சபை அல்ல, அதிலே ஒருவன் மாயமாலக்காரனாக இருந்தார்.
Teaching us that no church in the world will be perfect.
எதை போதிக்கிறது என்றால், இந்த உலகத்தில் எந்த ஒரு சபையுமே பூரணமான ஒரு சபையா இருக்க முடியாது.
Jesus had the best church but one was a hypocrite.
இயேசு கிறிஸ்து இருந்த சபை மிகவும் நேர்த்தியான ஒரு சபை, அதிலே ஒருவன் மாயமாலக்காரனாக இருந்தான்.
So That means about 8% of his church were hypocrites.
அவருடைய சபையிலே 8% மாய்மாலக்காரர்களா இருந்தார்கள் என்று நாம் சொல்லலாம்.
The best church you can make in the world will have at least 8% hypocrites.
இந்த உலகத்தில் எவ்வளவு நேர்த்தியான சிறந்த ஒரு சபையை கட்டினாலும் அதிலே 8% மாய்மாலக்காரர்களா இருப்பார்கள்.
But the other 11 people Jesus had, they turned the whole world upside down.
ஆனால் இயேசுக்கு இருந்த மற்ற அந்த 11 பேர் அந்த உலகத்தையே தலைகீழாய் மாற்றினார்கள்.
Because they were totally dedicated.
ஏனென்றால் அவர்கள் முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள்.
Even if you have 3 or 4 people like that in your church, you can do miracles.
உங்களுடைய சபையிலே 3-4 பேர் அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்.
I am not talking about physical miracles. I am talking about being a light for the world in that town of yours.
நான் சரீர பிரகாரம் அற்புதங்களை குறித்து நான் சொல்லவில்லை, ஆனால் அந்த பட்டணத்திலே அப்படிப்பட்ட 4-5 பேர் இருந்தாலே அந்த பட்டணத்திலே ஒரு வெளிச்சமாக இருக்க முடியும்.
So what I'm trying to say is this.
நான் என்ன சொல்ல முற்படுகிறேன்?
If we are really born again,
உண்மையாலுமே நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தால்,
our righteousness must be as much greater than the righteousness of the best Hindu or Muslim or atheist, like light is than darkness.
மே ஒரு மிக சிறந்த ஒரு இந்து மனிதனையோ அல்லது முஸ்லீம் மனிதனையோ அல்லது நாத்திகனையோ எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இருளுக்கும் ஒளிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் இருக்க வேண்டும்.
I mean, many of us live in neighborhoods where there are many non-Christians.
நம்மிலே அநேகர் பல கிறிஸ்தவ அல்லாத மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Look at their life.
அவருடைய வாழ்க்கையை பாருங்கள்.
Some of them are bad, I know.
ஒரு சிலர் மோசமானவர்களா இருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும்.
Some of them are so helpful and so upright and so good.
ஆனால் சிலர் எவ்வளவு உதவி செய்கிறவர்களாய் நேர்மையானவர்களாய் நல்லவர்களாய் இருக்கிறார்கள்.
Your righteousness must be as much greater than their righteousness, that like light is from darkness.
இந்த ஒளியானது இருளை காட்டிலும் எவ்வளவு வித்தியாசமானதா இருக்கிறதோ அந்த அளவுக்காய் அவருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி வித்தியாசமானதா இருக்க வேண்டும்.
How can we live this life?
எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும்?
Romans 14:17 says.
ரோமர் 14:17 சொல்கிறது.
Let's go back there.
நாம் மீண்டும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம்.
The kingdom of God,
தேவனுடைய ராஜ்யம்,
is not eating and drinking.
புசிப்பும் குடிப்பும் அல்ல.
It's righteousness in the Holy Spirit.
அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் நீதி என்று பார்க்கிறோம்.
That is how we can live this life.
இப்படி தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும்.
I thank God that in the last 100 years the Pentecostals have emphasized the fullness of the Holy Spirit.
கடந்த 100 ஆண்டுகளிலே பெந்தகோஸ்தே மக்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை 100 வலியுறுத்தி பேசினார்கள். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Most of the other churches didn't do that.
மற்ற எவ்வளவு சபைகள் அதை செய்யவில்லை.
So I really thank God for that.
இதற்காக நான் உண்மையாலுமே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால்
I feel sorry that they emphasized tongues as the only thing connected with the baptism of the Holy.
ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு காரியம் தான் உண்டு, அது அந்நிய பாஷையில் பேசுவது என்று சொல்லி அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள். அதற்காக நான் வருத்தம் அடைகிறேன்.
We're not against that.
அதற்கு நான் விரோதமானவர் அல்ல.
Tongues is like my little finger, I won't cut it off.
அந்நிய பாஷை என்பது என்னுடைய சுண்டு விரலை போல நான் இதை வெட்டி எறிய மாட்டேன்.
I have it.
நான் இதை வைத்துக் கொள்கிறேன்.
I don't make it 12 feet long like the Pentecostals do.
பெந்தகோஸ்தேக்காரர்கள் செய்வது போல இந்த சிறு சுண்டு விரலை 12 நீளமுடைய சுண்டு விரலை நான் மாற்றுவதில்லை.
No, I keep it just 2-3 inches.
2-3 இன்ச் அளவு தான் என்ற சுண்டு விரலை வைத்துக் கொள்கிறேன்.
But the main thing is the heart.
ஆனால் பிரதானமான பகுதி இருதயம்.
And what is the heart of the Christian life?
ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய இருதயம் உள்ளம் போல இருப்பது என்ன?
Here it is.
இங்கே இருக்கிறது.
Righteousness,
நீதி,
peace and joy inside through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உள்ளே உண்டாகக்கூடிய நீதியும் சமாதானமும் சந்தோஷமும்.
The other things are secondary compared to the heart.
இந்த இருதயத்தை இருதயத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் இரண்டாம் காரியம் தான்.
So we know the main thing in the human body is not the little finger.
மனித சரீரத்திலே பிரதானமான உறுப்பு சுண்டு விரல் விரல்கள் அல்ல என்று அறிந்திருக்கிறோம்.
We can live without the little finger.
இந்த சுண்டு விரல் இல்லாமலே நம்மால் வாழ முடியும்.
But we cannot live without the heart.
ஆனால் இருதயம் இல்லாமல் வாழ முடியாது.
You can live the Christian life without ever speaking in tongues.
அந்நிய பாஷையே பேசாமலேயே நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும்.
Jesus never spoke in tongues.
இயேசு ஒரு காலம் அந்நிய பாஷையே பேசவில்லை.
But he had righteousness.
ஆனால் அவருக்கு நீதி இருந்தது. சமாதானம் இருந்தது. சந்தோஷம் இருந்தது.
In the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால்.
Please remember this.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Speaking in tongues is a gift God gives us because of the weakness of our mind.
நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில வரம்புகளின் நிமித்தமாக தேவன் அந்நிய பாஷை வரத்தை கொடுக்கிறார்.
Jesus had a perfect mind, so he did not need the gift of tongues.
இயேசுக்கு பூரணமான ஒரு மனது இருந்தபடினாலே அவருக்கு அந்நிய பாஷை என்கிற வரம் தேவைப்படாது இருந்தது.
One day in heaven, when we have a perfect mind, we will never speak in tongues.
ஒரு நாளிலே பரலோகத்தில் நமக்கு பூரணமான மனது உண்டாகும் பொழுது அங்கே நாம் அந்நிய பாஷை பேச மாட்டோம்.
But we will still have righteousness, peace and joy in heaven also.
ஆனாலும் பரலோகத்திலே நமக்கு நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் பரலோகத்திலே இருக்கும்.
Because that is the heart of the Christian life.
ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய இருதயத்தை போல இருப்பது அதுதான்.
It's very important to understand.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
Otherwise we can completely miss the central thing in the Christian life.
இதில்லாத பட்சத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையின் மையத்தையே நாம் தவற விட்டுவிட முடியும்.
God wants us to have this.
இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Then we can ask, why did God give the law and to tell people to live by that righteousness?
ஆனால் ஏன் பின்னர் தேவன் பிரமாணங்களை கொடுத்து அதன் அடிப்படையில் உள்ள நீதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னார்?
Well, there were two reasons.
அதற்கு இரண்டே காரணங்கள்.
Number 1,
ஒன்று,
that to help people to see what is wrong with them.
தங்களிடத்தில் என்ன தவறு இருக்கிறதை கண்டுபிடிப்பதற்காக.
Like a mirror.
ஒரு கண்ணாடியை போல.
Mirror cannot clean your face, but it can show you what's wrong with your face.
முகம் பார்க்கிற கண்ணாடி பார்த்தா அது உங்களுடைய முகத்தை சுத்தம் செய்யாது, ஆனால் உங்கள் முகத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதை காண்பிக்கும்.
When the mirror shows you your face is dirty,
உங்களுடைய முகம் அழுக்கா இருக்கிறது என்று இந்த கண்ணாடி உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது,
you can't take the mirror and wipe your face.
நீங்க கண்ணாடியை வைத்து அந்த முகத்தை துடைப்பீர்களா?
No, the law is like that.
பிரமாணம் அப்படி தான் இருக்கிறது.
It can't help you to be clean.
நீங்கள் சுத்தமாக இருப்பதற்கு அந்த பிரமாணம் உதவி செய்யாது.
But it can show you what is wrong.
ஆனால் என்ன தவறு இருக்கிறது என்பதை அது பிரமாணம் உங்களுக்கு காண்பிக்கும்.
And second reason,
இரண்டாவது காரணம்,
that when man's heart is not clean, the Holy Spirit could not come inside to help people to live according to God's standard.
மனிதனின் இருதயமானது சுத்தமாக இல்லை என்று சொன்னால் தேவனுடைய அந்த நிலவரத்திற்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து உதவி செய்ய முடியாது.
Nobody in the Old Testament could have this purity inside.
ஆகவே பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு வாழ்க்கையிலே யாருக்குமே இதய உள்ளத்திலே ஒரு சுத்தம் இல்லை.
Because the blood of bulls and goats could not clean people's heart.
காளை வெள்ளாட்டுகடா இந்த இரத்தமானது இதயத்தினுடைய மனிதனுடைய இதயத்தை கழுவ முடியாது.
After Jesus died,
இயேசு மரித்த பிறகு,
presented his blood to the Father saying, this can clean our hearts.
நம்முடைய உள்ளத்தை இந்த இரத்தமானது சுத்திகரிக்க முடியும் பிதாவே என்று இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஒப்புக்கொடுத்த பொழுது,
everybody who comes to Jesus and confesses and repents of his sin,
இயேசுவிடத்தில் யாரெல்லாம் வந்து தங்களுடைய பாவத்துக்காக மனசாபப்பட்டு அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறார்களோ,
and believe that Jesus rose from the dead,
இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் என்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ,
ask the Lord to cleanse his heart.
இயேசுவே என் உள்ளத்தை சுத்திகரிக்கும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ,
his heart can be clean from every sin.
அவருடைய இருதயமானது ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் சுத்தமாக இருக்க முடியும்.
And the adulterous woman becomes like the virgin woman.
விபச்சாரமான ஸ்திரீயானவள் ஒரு கன்னி ஸ்திரீயை போல மாற முடியும்.
Isn't that a miracle that an adulterous woman can become like a virgin woman when she is cleansed by the blood of Christ?
ஒரு விபச்சார ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு ஒரு கன்னியை போல சுத்தமாய் மாற முடியும் என்பது ஒரு அற்புதம் அல்லவா?
And the repentant murderer, his heart becomes as clean as the man who has never done anything externally wrong.
ஒரு கொலையாளி அவன் மனம் திரும்பும் பொழுது வெளிப்பிரகாரமாக எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு பரிசுத்தவானைப் போல மாறுகிறான் என்பது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா?
The both their hearts become clean, such is the power of the blood of Christ.
இவருடைய உள்ளமும் சுத்தமாக்கப்படுகிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உள்ள வல்லமை.
So the message of the gospel is,
ஆகவே சுவிசேஷத்தின் செய்தி என்னவென்றால்,
that no matter how bad you have been in your past life,
உன்னுடைய கடந்த வாழ்க்கையில நீ எவ்வளவு மோசமானவனாய் கெட்டவனாய் இருந்தாலும் சரி,
how many sins you may have committed,
நீ எவ்வளவோ பாவங்களை செய்திருந்தாலும் சரி,
if you turn around,
நீ மனம் திரும்பும் பொழுது,
say, Lord,
ஆண்டவரே,
I want to acknowledge I am guilty.
ஆண்டவரே, நான் ஒரு குற்றவாளி என்பதை ஒத்துக்கொள்கிறேன்.
That's important.
அது முக்கியம்.
If you blame other people, you'll never be forgiven.
மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் மன்னிக்கப்படவே முடியாது.
Adam blamed his wife, so God kicked him out of Eden.
ஆதாம் ஏவாளை குறை சொன்னான், ஆகவே தேவன் ஆதாமை ஏதேனை விட்டு விரட்டி விட்டார்.
If you blame your wife, you'll be kicked out of God's presence.
நீங்களுடைய மனைவியை குறை சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னையும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விரட்டி எடுத்து விடுவார்.
If you blame your husband,
உன்னுடைய புருஷனை குறை
சொன்னால் you'll be kicked out of Eden.
ஏதேனை விட்டு நீ விரட்டி அடிக்கப்படுவாய்.
Take the blame yourself.
ஆனால் அந்த பழியை நீ ஏற்றுக்கொள்.
Like the thief on the cross.
அந்த சிலுவையில் தொங்கின கள்ளனை போல.
He said, it's my fault.
இது என்னுடைய தவறு.
100%.
நூற்றுக்கு நூறு நான் தான் குற்றவாளி.
Jesus said, come to paradise.
பரதீசுக்கு வா என்று இயேசு சொல்லிவிட்டார்.
What is the difference between him and Adam?
ஆதாமுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
Adam did a small thing like eat one fruit.
ஆதாம் செய்த தவறு சிறிய தவறு, ஒரு கனியை புசித்தான்.
This man had killed so many people.
இந்த மனிதன் எத்தனையோ மக்களை கொலை செய்தான்.
How Adam got kicked out of paradise and this man came into paradise?
பரதீசை விட்டு வெளியே துரத்தப்பட்டான் ஆதாம், ஆனால் இவனோ பரதீசுக்குள்ளே வரவழைக்கப்பட்டான்.
Because of one reason.
ஒரே ஒரு காரணம் தான்.
He took the blame 100% on himself.
அந்த நூற்றுக்கு நூறு குற்றத்தை தான் ஒத்துக்கொண்டான்.
This is such a simple truth.
இது மிகவும் எளிய ஒரு சத்தியம்.
God is looking for such people.
தேவன் இப்படிப்பட்டவர்களை உண்டோ என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
I remember a story.
ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது.
Of a king on his birthday went to the prison to release all the prisoners from the jail.
ஒரு ராஜா தன்னுடைய பிறந்தநாளிலே சிறைச்சாலை கைதிகளை எல்லாம் விடுதலையாக்க முடியாய் கடந்து சென்றார்.
So he went to one cell and asked, why are you here?
அங்கே சிறைச்சாலையில் உள்ள ஒரு அறையிலே போய் அவனை பார்த்து, நீ ஏன் இங்கே இருக்கிறாய் என்று கேட்டார்.
No, I never did anything wrong. They caught the wrong person and put me here.
நான் தவறு ஒன்றுமே செய்யவில்லை. என்னை தவறுதலாக பிடித்து இந்த சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள் என்று சொன்னார்.
Like that every cell he went.
இப்படியாக அவர் சென்ற ஒவ்வொரு சிறை அறைகளிலேயும்
everybody said no, I am not the guilty person.
நான் குற்றவாளி இல்லை, நான் குற்றவாளி இல்லை என்று ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பித்தார்கள்.
Everybody said I am a good person, all the others just falsely accused me.
நான் நல்லவன் தான் என்ன எல்லாரும் என்னை பொய்யாய் குற்றம் சாட்டி என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள் என்று சொன்னார்.
Then the king went to the last cell.
கடைசி அறைக்கு செல்கிறார் ராஜா.
That man said I deserve this, I have done so many wrong things and I am put in jail.
நான் எவ்வளவு தவறு செய்து விட்டேன் ஐயா, நான் இந்த சிறையில் போடப்படுவதற்கு தான் தகுதி என்று சொன்னார்.
And so the king told the jailer.
ஆகவே அந்த சிறை அதிபதியிடம் அந்த ராஜா பார்த்து சொன்னார்,
see all these are good people.
எல்லாரும் நல்ல மக்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள்.
ஒரே
ஒரு கெட்ட மனிதன் தான் இங்க இருக்கிறார்.
If we leave this bad man here, he'll make all the others also bad.
இந்த கெட்டவன் இந்த சிறைச்சாலையை வைத்து விட்டால் அவன் மற்ற எல்லாரையும் கெட்டவனாக்கி விடுவான்.
So open the jail and let him go.
அவர் சிறைச்சாலை கதவை திறந்து இந்த கடைசி மனிதனை வெளியே விட்டு விடுங்கள் என்று சொன்னாராம்.
So that all these good people can remain good here.
அவர் நல்ல மக்கள் எல்லாரும் நல்லவர்களாகவே சிறைச்சாலையில் இருக்கட்டும்.
That's a joke.
இது ஒரு ஜோக் தான்.
But that is how God looks at people who all say no, it's not my fault, it's my wife's fault.
ஆனால் தேவனும் இது என்னுடைய தவறு இல்லை, என்னுடைய மனைவியின் தவறு என்று சொல்லக்கூடிய எல்லாரும் இப்படி தான் ஆண்டவர் பார்க்கிறார்.
It's not my fault this snake came and tempted me.
இது என்னுடைய தவறு இல்லை, பாம்பு வந்து என்னை சோதித்தது.
Isn't that how we are?
இப்படி நாம் இல்லையா?
You know, I'm actually a good person, but the elders are like this, they trouble me.
நான் நல்லவன் தான் பிரதர், ஆனா எங்க மூப்பர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு தொந்தரவு செய்கிறார்கள்.
That is the reason why there's problem in the church.
இதனால தான் பிரதர் சபையில பிரச்சனை.
Or my boss is like this.
அல்லது என்னுடைய மேலதிகாரி இப்படி இருக்கிறார்.
Or my neighbor is like this.
அல்லது என் பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறார்.
I'm a very good sister but my mother-in-law, oh, she's so terrible.
நான் ரொம்ப நல்ல சகோதரி, என் மாமியார் இருக்காங்களே அவங்களை போல குடும்பக்காரி இல்லை.
You will remain in the jail only.
நீங்கள் சிறைச்சாலையில தான் இருப்பீர்கள்.
Come like the cross, a thief on the cross.
சிலுவை கள்ளனை போல வாருங்கள்.
Then our heart can be cleansed immediately.
அப்பொழுது நம்முடைய இருதயமானது உடனடியாக சுத்திகரிக்கப்பட முடியும்.
And the Holy Spirit can bring inward righteousness.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளான ஒரு நீதியை கொண்டு வர முடியும்.
So let me come back to what I said earlier.
ஆவே நான் ஏற்கனவே சொன்ன காரியத்துக்குள்ளே திரும்ப வருகிறேன்.
There are two words.
இரண்டு
distinguish old covenant and new covenant.
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசப்படுத்தக்கூடிய இரண்டு வார்த்தைகள் உண்டு.
What is the first word?
முதல் வார்த்தை என்ன?
Inward,
உள்ளான,
not just outward.
வெளியரங்கமாய் மட்டுமல்ல,
it's outward plus inward.
வெளியரங்கமாகவும் உள்ளரங்கமாகவும்.
The second word,
இரண்டாவது வார்த்தை,
is the word always.
எப்பொழுதும்.
In the Old Testament, they would praise the Lord on Saturday. We praise the Lord always.
பழைய உடன்படிக்கை வாழ்க்கையிலே சனிக்கிழமை ஓய்வு நாளிலே தேவனை துதிப்பார்கள். நாம் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறோம்.
In the Old Testament they gave 10% to God, we give everything to God.
பழைய உடன்படிக்கையிலே 10% தேவனுக்கு கொடுத்தார்கள், புது உடன்படிக்கையிலே எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்.
That doesn't mean we put all our salary into the offering box.
அதனுடைய பொருள் நம்முடைய சம்பளத்தை அப்படியே முழுமையாக காணிக்கை பெட்டியிலே போடுவது என்ற அர்த்தம் அல்ல.
No.
இல்லை.
We recognize that every paisa we earned belongs to God.
நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் அது கர்த்தருக்கு சொந்தமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம்.
And so we want to use it wisely.
ஆகவே அதை ஞானமாய் பயன்படுத்த விரும்புகிறோம்.
That is the meaning of giving everything to God.
எல்லாவற்றையும் தேவனுக்கென்று கொடுப்பது என்பதனுடைய அர்த்தம் இதுதான்.
Everything. In the Old Testament they rejoiced only sometimes, now we can rejoice always.
பழைய ஏற்பாட்டிலே எப்பொழுதாவது அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையிலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் சந்தோஷமா இருக்க முடியும்.
So this is the new covenant word, always or everything.
எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் என்பது புது உடன்படிக்கைக்குரிய வார்த்தை.
In the Old Testament it was sometimes.
பழைய உடன்படிக்கையிலே எப்பொழுதாவது.
Part of what I have I give to God.
அல்லது எனக்கு இருக்கக்கூடிய காரியங்களிலே ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுக்கிறேன்.
One day in seven.
ஏழு நாட்களிலே ஒரு நாள் ஆண்டவருக்கு.
Now we give 7 days in 7.
இப்பொழுது நாம் ஏழு நாட்களையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்.
There 10%, now we give everything.
அங்கே 10% தான், இப்பொழுது எல்லாவற்றையும் தேவனுக்கு.
In the Old Testament they had to dedicate their first born son to God.
பழைய உடன்படிக்கை நாட்களிலே அவர்கள் தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளிலே முதற் பலன், முதல் பைய பிள்ளையை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பார்.
But now we dedicate all our sons and all our daughters for the Lord.
ஆனால் இப்பொழுதோ புது உடன்படிக்கையில் நாம் நம்முடைய எல்லா பிள்ளைகளையும் எல்லா பையன்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம்.
So when we think of righteousness, peace and joy, in Romans 14:17
ரோமர் 14:17 லே நீதி சமாதானம் சந்தோஷம் என்பதை குறித்து எண்ணும் பொழுது
we can say that there it was only outward righteousness
அங்கே வெளியரங்கமான ஒரு நீதி
now it is outward plus inward
இப்பொழுதோ அது வெளியரங்கமாகவும் உள்ளரங்கமாகவும் இருக்கக்கூடிய நீதி
there in with Israel it was only outward peace with their earthly enemies
இஸ்ரவேல் மக்கள் வெளியரங்கமாய் இருக்கக்கூடிய சத்துருக்களோடு கூட அவர்களுக்கு சமாதானம் இருந்தது
see like when it says Solomon's reign was a reign of peace
சாலமோனுடைய ராஜ்யம் சமாதானமாய் இருந்தது என்று சொன்னால்
What does that mean? That means they didn't have any wars with other enemies.
அவருக்கு மற்ற சத்துருக்களோடு கூட எந்த ஒரு சண்டையும் உண்டாகவில்லை என்ற அர்த்தம்.
Solomon did not have any inward peace.
ஆனால் சாலமோனுக்கு உள்ளான சமாதானம் இல்லை.
Otherwise he wouldn't have so many hundreds of wives.
அப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான மனைவிகளை வைத்திருந்திருக்க மாட்டார்.
So today we have inward peace.
இன்றைக்கு நமக்கு உள்ளான ஒரு சமாதானம் உண்டு.
And from our side we have peace with people.
நம்மிடத்திலிருந்து நம் மூலமாக மற்ற மக்களோடு கூட சமாதானத்தை வைத்துக்
கொள்கிறோம். But the people in the world Jesus said you will have tribulation from the world.
ஆனால் இந்த உலக மக்களிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார்.
Persecution,
உபத்திரவம்,
criticism,
குறை சொல்லுதல்.
They call Jesus prince of devils.
இயேசுவை பிசாசுகளின் அதிபதி என்று உலகத்தார் அழைத்தார்கள்.
The people of the world hated him.
இந்த உலக மக்கள் இயேசுவை பகைத்தார்கள்.
Religious people hated him.
மதவாதிகள் அவரை பகைத்தார்கள்.
They killed him.
அவரை கொலை செய்தார்கள்.
They killed the apostles.
அப்போஸ்தலரை கொலை செய்தார்கள்.
So outwardly we won't have much peace with when we stand up for the truth.
ஆகவே நாம் சத்தியத்திற்கு நிற்கும் பொழுது வெளியரங்கமாக நமக்கு அவ்வளவு சமாதானம் இருக்காது.
In many countries even today Christians are killed.
अनेक நாடுகளில் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள்.
And even in North India some of our brothers have been killed there for preaching the gospel.
நம்முடைய சகோதரர்களே சிலர் வட இந்தியாவிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடியால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
Some Tamil missionaries have been killed in
தமிழ் மிஷனரிகள் வட இந்தியாவிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
What for?
எதற்காக?
They didn't harm anybody.
அவர்கள் யாருக்கும் தீமை செய்யவில்லை.
They only preached Jesus Christ is the only way to God.
தேவனுக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி என்று பிரசங்கித்தார்கள்.
The people of the world are not going to love those who shine the light into their darkness
ஆகவே இந்த உலக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்குவதற்காக ஒளிச்சத்தை வீசுகிற நம்மை அவர்கள் சமாதானமாக இருக்க விட மாட்டார்கள்
when our light when our life is like a light it will expose the sin in other people
நம்முடைய ஜீவியமானது ஒளியா இருக்கும் பொழுது மற்ற மக்களுடைய பாவங்களை அது வெளிக்காட்டுகிறது
Supposing a thief is stealing something in the dark and you shine a torch on him is he going to like it
ஒரு திருடன் இருட்டிலே திருடி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவனை பார்த்து ஒளியை பிரகாசிக்க செய்தால் அவனுக்கு பிடிக்குமா
That's how it is when we are like a light the people in the world don't like it
அப்படி தான் நாம் இந்த உலகத்தின் ஒளியா இருக்கும் பொழுது உலக மக்களுக்கு அது பிடிக்காது
But inwardly we have peace
ஆனால் உள்ளாக நமக்கு சமாதானம் உண்டு
We don't hate anybody
நாம் யாரையும் வெறுப்பதில்லை
We have peace freedom from anxiety
கவலையிலிருந்து நமக்கு விடுதலை
But outwardly other people may not be at peace
ஆனால் வெளியரங்கமாக இருக்கக்கூடிய மக்கள் நம்மை சமாதானமாக இருக்க விட மாட்டார்
in the same way in the matter of joy
அதே விதமாக தான் சந்தோஷம்
it's not external primarily
அது பிரதானமாக வெளியரங்கமான சந்தோஷம் அல்ல
you know there's nobody who walked on this earth with as much joy as Jesus Christ
இயேசு கிறிஸ்துவை போல சந்தோஷமாக இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் ஒருவருமே இல்லை
He had so much joy in his heart the night before he was crucified.
அவருக்கு எந்தளவு உள்ளத்திலே சந்தோஷம் இருந்தது என்று தெரியுமா? அவர் குருசிலே சிலுவிலே அறையப்படுவதற்கு அந்த இரவுக்கு முன்பதாக.
He says in verse John 15.
யோவான் 15 ஆம் அதிகாரம்.
Just the night before going to the cross.
அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இரவிலே.
He says I've got so much joy in me. I want to share this with you to fill up your heart with joy.
உங்களுடைய உள்ளத்தை சந்தோஷத்தினால் நிரப்ப முடியாக நான் உங்களுக்கு சந்தோஷத்தை வைத்து செல்கிறேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குது என்று சொன்னார்.
John 15:11.
யோவான் 15 அதிகாரம் 11 வசனம்.
He had so much joy he could fill the hearts of all his disciples.
அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்தது தன்னுடைய சீஷர்கள் எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்தை நிரப்பி விட்டார்.
But he knew he was going to be killed tomorrow morning.
ஆனால் அடுத்த நாள் காலையிலே அவர் கொலை செய்யப்பட போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
Joy does not mean we always go around smiling.
சந்தோஷம் என்றால் எல்லா இடங்களிலும் சிரித்துக் கொண்டே போவோம் என்ற அர்த்தம் அல்ல
If you see a man always smiling down the street you think there's something wrong with him in his head
ஒரு தெருவிலே ஒருத்தர் எப்பொழுது பார்த்தாலும் சிரித்துக் கொண்டே போய் கொண்டிருந்தால் அவருடைய நட்டு கண்டு விட்டது என்று சொல்வீர்கள்
Joy is different from smiling
சிரிப்பதற்கும் சந்தோஷத்திற்கும் வித்தியாசம் உண்டு
Joy is an inward thing
சந்தோஷம் என்பது உள்ளான ஒரு காரியம்
Inwardly I'm perfectly happy with everything God is doing in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமாகவும் நான் உள்ளாக சந்தோஷமுள்ளவனாய் இருக்கிறேன்.
If my income is very little or much it's the same to me.
என்னுடைய சம்பளம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான்.
That joy does not change.
அந்த சந்தோஷம் மாறுவதில்லை.
That is the joy in the Holy Spirit.
இதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்.
So remember these two words.
ஆகவே இந்த இரண்டு வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Inward,
உள்ளான,
and always or everything.
எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும்.
Those are the two words of the new covenant.
இந்த இரண்டு வார்த்தைகள் புது உடன்படிக்கையின் வார்த்தைகள்.
I have righteousness all the time.
எனக்கு எல்லா நேரங்களிலேயும் ஒரு நீதி இருக்கிறது.
Joy all the time.
எல்லா நேரங்களிலேயும் சந்தோஷம்.
Peace all the time.
எல்லா நேரங்களிலேயும் சமாதானம்.
The old covenant, they didn't have that.
பழைய உடன்படிக்கையில் அவருக்கு அது இல்லை.
So if your righteousness is only sometimes.
உங்களுடைய நீதி எப்பொழுதாவது இருக்கக்கூடிய நீதியா இருக்குமானால்.
Like you hear a message like this and for a few days you are very righteous.
இது போன்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே ஒரு சில நாட்களுக்கு நீதியாய் வாழ்கிறீர்கள்.
Or few days you have joy after a conference.
அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ் முடிந்த உடனே ஒரு சில நாட்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது.
Then it goes away.
அதுக்கு பிறகு அது வாடி போய்விடும்.
Or few days you have peace.
அல்லது ஒரு சில நாட்களுக்கு சமாதானம்.
Then it goes away.
அதுக்கு அப்புறம் அதுவும் வதங்கி போய் விடுகிறது.
That proves that you have not come to the full new covenant life.
நீங்கள் முழுமையான புது உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வரவில்லை என்பதை இதுதான் நிரூபிக்கிறது.
And I want to encourage all of you who are like that.
இது போன்று இருக்கிற உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
First of all, be honest with God.
முதலாவது தேவனிடத்திலே நீங்கள் நேர்மையாய் இருங்கள்.
Say, Lord,
ஆண்டவரே,
I don't have this life.
எனக்கு இந்த வாழ்க்கை இல்லை.
See, God will help you if you really are honest.
நீங்கள் உண்மையாலுமே நேர்மையானவர்களாக இருந்தால் தேவனிடத்திலே அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார்.
That's the first thing.
இது முதல் காரியம்.
If you sit there and you pretend, oh, I'm an elder brother, so I'm okay.
நான் ஒரு மூப்பர், ஆகவே நான் நன்றாக இருக்கிறேன் என்று நீங்கள் நடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால்,
when Jesus comes, many who are first will be last.
இயேசு வரும்பொழுது முதல் இருக்கிறவர்கள் அநேகர் அவர் கடைசியாய் போய் விடுவார்கள்.
Means many elders will be last in God's kingdom.
முந்தினோராய் இருந்த மூப்பர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிந்தினோராய் இருப்பார்.
Not all, but many.
எல்லாரும் அல்ல, அநேகர்.
And many who you think are useless sitting in the last may be first.
பிரயோஜனமற்றவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, பிந்தினவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, பிந்தினவர்கள் அவர்கள் முந்தினவர்களாக இருப்பார்கள்.
Because
ஏனென்றால்,
when the Lord comes, what is he going to expose?
ஆண்டவர் வரும்பொழுது எதை அவர் வெளியரங்கமாக்குவார்?
See 1 Corinthians 4.
1 கொரிந்தியர் 4 அதிகாரம்.
1 Corinthians chapter 4.
1 கொரிந்தியர் 4 அதிகாரம்.
And we read in verse 5.
5வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள்.
The middle of that verse.
அந்த வசனத்தின் மைய பகுதியிலே,
when the Lord comes, he is going to reveal two things.
ஆண்டவர் வரும்பொழுது, கர்த்தர் வரும்பொழுது இரண்டு காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார்.
He will bring something to the light.
அவர் ஏதோ ஒன்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்.
Number 1,
ஒன்று,
all the things hidden in the darkness in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கக்கூடிய, இருளிலே மறைந்திருக்கக்கூடிய காரியங்கள்.
How you lived and spoke at home.
நீங்கள் எப்படி வீட்டிலே வாழ்ந்தீர்கள், பேசினீர்கள்.
All your financial transactions which you tried to cover from people which are unrighteous.
அநீதியாய் நீங்கள் பண விஷயத்திலே புழக்கம் செய்தீர்கள் அந்த காரியங்கள்.
All the false certificates you gave for various purposes.
அநேக காரியங்களை சாதிக்கும்படியாக கொடுத்த பொய் சான்றிதழ்கள்.
It will all come out in the final day.
கடைசி நாளிலே இவெல்லாம் வெளியே வந்துவிடும்.
And you will be judged according to that.
அதன் அடிப்படையிலே நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள்.
That is why it is better to settle everything now.
ஆகவே தான் இப்பொழுதே ஒவ்வொரு காரியத்தையும் சரி செய்வது நல்லது.
All the money you stole from people which you did not return.
நீங்கள் மக்களிடத்திலிருந்து திருடின பணமோ பொருளோ திருப்பி கொடுக்காமல் இருக்கிற அந்த காரியங்கள்.
All the money you borrowed which you never returned.
கடன் வாங்கியும் திருப்பி கொடுக்காத பணம்.
All the things which are in the dark of your mind you have covered up from people.
மக்களிடத்திலிருந்து நீங்கள் மறைத்து வைத்ததான உங்கள் மனதிலே இருளிலே மறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்.
All the secret sins you committed in secret which nobody saw.
யாருமே பார்க்காத அந்தரங்கத்திலே நீங்கள் செய்த பாவங்கள்.
All the sexual sins you committed in secret.
அந்தரங்கத்திலே செய்த பாலியல் பாவங்கள்.
All the dirty pictures you see in books and movies and computers.
புத்தகங்களிலேயும் சினிமா காட்சிகளிலேயும் கம்ப்யூட்டர்களிலேயும் நீங்கள் பார்த்ததான ஆபாசமான படங்கள்.
Nobody knows, even your wife does not know.
உன்னுடைய மனைவிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது.
One day the Lord will show it on a video screen for the whole world to see.
ஒரு நாளிலே முழு உலகமும் பார்க்க முடியாக தேவன் ஒரு வீடியோ திரையிலே அதை காண்பிப்பார்.
It says here.
இப்ப பார்க்கிறோம்.
All the things hidden in darkness which you have not confessed and forsaken.
நீங்கள் அறிக்கையிட்டு விட்டுவிடாத இருளிலே மறைந்திருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் வெளியரங்கமாக்குவார்.
If you have confessed and forsaken, God says, I will not remember it.
நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டிருந்தீர்கள் என்றால் அதை நான் இனி நினைவுகூர மாட்டேன் என்று ஆண்டவர்
சொல்கிறார். If you have only confessed it but not forsaken it, it will be revealed.
அறிக்கை மட்டும் செய்து விட்டு விடாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது அந்த நாளிலே வெளியரங்கமாகும்.
Many people confess their sin but don't forsake it.
அநேகர் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள் ஆனால் விட்டு விடுவதில்லை.
You have to confess and forsake.
நீங்கள் கைவிடப்படுவீர்கள்.
You have to confess the sin and forsake it.
நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
See Proverbs 28 verse 13.
நீதிமொழிகள் 28:13.
Proverbs 28 and verse 13.
நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 வசனம்.
What does it say?
இந்த வசனம் என்ன சொல்கிறது?
He who conceals his transgressions will not prosper.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
But he who confesses and forsakes it will find compassion.
அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்.
Now I want all of you brothers to know where the books of the Bible are.
வேதத்திலே உள்ள புத்தகங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று சகோதரர்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
I don't blame you. Some of you have come from non-Christian backgrounds. You've never had a Bible in your life.
உங்களை நான் குறை சொல்லவில்லை. ஏனென்றால் நீங்கள் புற மதத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு நாட்களாக நீங்கள் உங்களுக்கு வேதமே இருந்ததில்லை.
But one of the first things is to know the books of the Bible.
ஆனால் நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் வேதத்தில் உள்ள புத்தகங்கள் எங்கே எங்கே இருக்கிறது என்று.
If you find a verse that really speaks to your heart, underline it.
உங்களுடைய உள்ளத்திலே ஒரு வசனம் உண்மையாலுமே பேசி இருக்கிறது என்று சொன்னால் அதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள்.
In my first Bible, almost every page I underline something or the other.
என்னுடைய முதல் வேதாகமத்திலே கிட்டத்தட்ட ஒவ்வொரு பக்கத்திலேயும் ஏதாவது ஒன்றை நான் அடிக்கோடிட்டு இருந்தேன்.
So that I could quickly see it when I read it.
நான் வாசிக்கும் பொழுது அதை மிகவும் சீக்கிரமாய் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
Not every verse but the important verses that spoke to my heart.
எல்லா வசனங்களும் அல்ல ஆனால் என் உள்ளத்திலே பேசின முக்கியமான வசனங்கள்.
So if you confess and forsake you will find mercy.
ஆகவே நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவீர்கள்.
The second thing that God is going to reveal in the final day, 1 Corinthians 4 verse 5.
1 Corinthians 4:5 இல் சொல்லப்பட்டது போல தேவன் வெளிரங்கமாக்க கூடிய இரண்டாவது காரியம்
is the motives of men's hearts.
மனுஷனுடைய இதயத்தினுடைய யோசனைகளை வெளிப்படுத்துவார் அல்லது உள்நோக்கங்களை வெளிப்படுத்துவார்.
That means in English it says the motive.
ஆங்கிலத்திலே motive என்றதன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்நோக்கம்.
It means the reason why with which you did something.
ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டீர்கள் எந்த நோக்கத்தோடு நீங்க அதை செய்வீர்கள்.
See for example you can get up and preach a powerful message.
உதாரணமாக நீங்கள் எழுந்து நின்று வல்லமையான ஒரு செய்தியை பிரசங்கிக்க முடியும்.
And all the people appreciate you. Oh what a wonderful message.
ஓ என்ன அருமையான ஒரு செய்தி என்று சொல்லி அநேகர் உங்களை மெச்சிக்கொள்ளலாம்.
But in the final day,
ஆனால் கடைசி நாளிலே,
when the Lord examines that message,
தேவன் அந்த செய்தியை ஆராய்ந்து பார்க்கிறார்.
He'll say it was a good message.
அது நல்ல செய்தி தான்.
But you were seeking your own honor.
ஆனால் நீ அந்த செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது உன்னுடைய சொந்த கனத்தை தேடினாய். அதுதான் உள்நோக்கம்.
So it is a sin.
அது ஒரு பாவம்.
You had a good gift of singing and playing instruments for me in the church.
சபையிலே நன்றாய் பாடுவதற்கும் நல்ல இசைக்கருவிகளை வாசிப்பதற்கும் உள்ள வரத்தை பெற்றிருந்தாய்.
And you did it very well.
அதை நீ நேர்த்தியாக செய்தாய்.
But you were proud and seeking honor for it for people to appreciate. See what a good singer I am.
Naan evlo nalla paadagan endru makkal ungalai mechikollumbadiyaga makkudaiya paaraattai perumbadiyaga nee vaasithai.
The Lord says that is sin.
Adu paavam endru aandavar solli viduvar.
So you see God has got a different opinion from man about all our preaching and singing and so on.
Nammudaiya prasangippa kudiya kaaryam naam paadakudiya kaaryam isaikari vaasikka kudiya kaaryam ellavattile manidudaiya abhiprayam veru devanudaiya abhiprayam vera irukkirathu.
That is why whenever we are afraid aware of some wrong motive we must confess it immediately.
ஆகவே எப்பொழுதெல்லாம் நாம் ஐயோ நான் தவறான நோக்கம் வந்து விட்டதே என்று உணர்ந்து கொள்கிறோமோ உடனடியாக நாம் அதை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும்.
That has happened to me many times in the last 50 years.
கடந்த 50 ஆண்டுகளாக பல சமயங்களிலே இது நிகழ்ந்து இருக்கிறது எனக்கு.
Sometimes I prayed in public.
சில சமயத்திலே நான் பொதுப்படையிலே ஜெபித்திருக்கிறேன்.
I went home the Lord said you were seeking man's honor.
நான் வீட்டுக்கு சென்ற பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ ஜெபித்தாயே அங்கே மனிதனுடைய கனத்தை தேடினாய்.
To impress people with what a wonderful prayer.
மக்களை கவருவதற்காக எவ்விதத்தில் ஜெபிக்கிறேன் பாருங்கள் என்று.
Say, Lord forgive me.
ஆண்டவரே என்னை மன்னியும்.
Sometimes after I've gone home I always judge myself after I preach the word of God.
நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது எப்பொழுதே நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன், ஞாயிற்றுக்கிறேன். நான் வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர்
உணர்த்துவார். Sometimes the Lord has told me.
சில சமயத்தில் ஆண்டவர் இடத்திலே சொல்லி இருக்கிறார்.
That extra thing you said, there was no necessity for that.
நீ அதிகப்படியா இந்த காரியத்தை சொன்னாயே, அதற்கு தேவையே இல்லையே.
That is only for honor.
அது கனத்துக்காக நீ அதை செய்திருக்கிறாய்.
And I have to repent.
நான் அதற்காக மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது.
And if I keep on doing that,
நான் தொடர்ந்து இப்படி மனம் திரும்பிக் கொண்டே செய்து கொண்டே இருந்தால்,
my preaching will become purer and purer, not in man's eyes but in God's eyes.
என்னுடைய பிரசங்கமானது இன்னும் நேர்த்தியாய் மாறிக்கொண்டே இருக்கும், மனிதனுடைய கண்களிலே அல்ல தேவனுடைய கண்களிலே.
I want to encourage all of you who stand in a pulpit in your churches.
உங்களுடைய சபைகளிலே மேடையிலே நின்று பிரசங்கிக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன்,
whether to preach or sing or play an instrument or anything,
நீங்கள் பிரசங்கித்தாலும் பாடினாலும் அல்லது இசைக்கருவியை வாசித்தாலும் என்ன செய்தாலும் சரி,
every time you do it,
ஒவ்வொரு முறையும் செய்யும் பொழுது,
to go home, judge yourself,
வீட்டுக்கு சென்று உங்களை நீங்களே நியாயந்தீர்த்து பாருங்கள்.
Lord,
ஆண்டவரே,
why did I do that in the midst of your church?
சபையின் மத்தியிலே இதை நான் ஏன் செய்தேன்?
Was it to glorify you?
உம்மை மகிமைப்படுத்த முடியா?
Or did I seek honor for myself?
அல்லது எனக்கென்று கனத்தை தேட முடியா?
Did I become proud of the wonderful gift you have given me?
நீர் எனக்கு கொடுத்த அற்புதமான வரத்தின் நிமித்தமாக நான் பெருமையடைந்தவனாய் மாறிவிட்டேனா?
The gift to preach or sing,
பிரசங்கிக்கக்கூடிய வரமோ பாடக்கூடிய வரமோ,
play an instrument,
அல்லது இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய வரமோ,
or to organize meals for the church,
அல்லது சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சாப்பாடு சமைத்து கொடுக்கக்கூடிய வரமோ,
am I proud that I'm helping so many poor people in so many ways and people know about it?
பல விதங்களிலே அநேக ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன், எல்லாரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
There are so many things we can be proud of.
இப்படி பல பல காரியங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டலாம்.
Inward righteousness,
உள்ளான நீதி,
is the kingdom of God.
அதுதான் தேவனுடைய ராஜ்யம்.
Not outward righteousness,
வெளியரங்கமான நீதி அல்ல.
So dear brothers and sisters,
அங்கே அருமையான சகோதர சகோதரிகளே,
let us seek after this kingdom of God.
இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோம்.
Which is inward righteousness,
அது உள்ளான நீதி.
Inward joy,
உள்ளான சந்தோஷம்.
Inward peace,
உள்ளான சமாதானம்.
And all the time,
எல்லா நேரங்களிலேயும்,
not only on Sundays or only in conference time,
ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல அல்லது கான்ஃபரன்ஸ் நாட்களிலே மட்டுமல்ல,
rejoice always,
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
Never be anxious,
ஒரு காலம் கவலைப்பட வேண்டாம்.
Always at peace,
எப்பொழுதுமே சமாதானம்.
Always at peace with other people,
எப்பொழுதுமே மற்ற மக்களோடு கூட உள்ள சமாதானம்.
I can't make them to be at peace with me,
என்னோடு கூட அவர்களை சமாதானமாய் வைத்துக் கொள்ள முடியாது.
But I can be at peace with them,
நான் அவர்களோடு கூட சமாதானமாய் இருந்து விடலாம்.
So this is a wonderful life,
ஆகவே இது அற்புதமான ஒரு வாழ்க்கை.
A life of perpetual peace and joy,
தொடர்ந்து சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை.
And let me say this before I finish,
நான் முடிக்கும் முன்பாக இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
In the new covenant,
புது உடன்படிக்கையிலே,
Romans 14:17,
ரோமர் 14:17,
if you really have new covenant righteousness,
உண்மையாலுமே உங்களுக்கு புது உடன்படிக்கையினுடைய நீதி இருக்குமே,
you will always have peace and joy in the Holy Spirit,
எப்பொழுதுமே உங்களுக்கு பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் சமாதானம் நீதி உண்டாயிருக்கும்.
If you only have righteousness,
உங்களுக்கு நீதி மட்டுமே இருந்தால்,
but no peace and no joy,
சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என்றால்,
that is a legalistic type of old covenant righteousness,
அது பிரமாணத்துவ அடிப்படையிலே இருக்கக்கூடியதான பழைய ஏற்பாட்டு நீதி.
New covenant righteousness always has joy and peace along with it.
புது உடன்படிக்கையின் நீதி எப்பொழுதுமே அதோடு கூட சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாய் காணப்படும்.
And it is given by the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்படுகிறது.
So let us pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Like I said at the beginning,
ஆரம்பத்தில் நான் சொன்னது போல,
first and main thing God wants from you is honesty.
தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது பிரதானமான காரியம் என்னவென்றால் நேர்மை.
If you don't have honesty, God will not take you further.
நேர்மை உங்களுக்கு இல்லை என்றால் தேவன் தொடர்ந்து உங்களை எடுத்து செல்ல முடியாது.
Secondly, do you have a hunger and thirst for righteousness?
இரண்டாவது, உங்களுக்கு நீதி மேல் பசிதாகம் உண்டாக வேண்டும்.
Then cry out to God.
நீங்கள் தேவனிடத்திலே நாம்
கேட்போம். Say, Lord,
ஆண்டவரே,
I acknowledge I am guilty of so many things.
ஆண்டவரே, நான் பல காரியங்கள் நிமித்தமாய் நான் குற்ற உணர்வு அடைந்திருக்கிறேன். ஆண்டவரே,
forgive me for seeking honor from men.
மனிதனிடத்திலிருந்து கனத்தை தேடினதற்காய் ஆண்டவரே என்னை மன்னியும்.
I am sorry that I am living feeding on the reputation I have from men.
மக்களிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நற்பெயரினாலே என்னை நானே போஷித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே.
Help me to live before your face.
உம்முடைய முகத்துக்கு முன்பாக வாழ எனக்கு கட்டுத்தாரும்.
To live in the new covenant.
புது உடன்படிக்கை வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும்.
I pray in Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே.
Amen.
Amen.
பரிசுத்த ஆவியின்